எழுத்தாளர் காசி வெங்கடரமணி அவர்களின் சிறுகதை பட்டுவின் கல்யாணம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சி. சுப்பிரமணிய சாஸ்திரியார் சால்ட் இலாக்காவில் 6வது கிரேட் சப் இன்ஸ்பெக்டர். வறண்ட கடப்பை கர்னூல் ஜில்லாக்களின் மலேரியா ஜுவரம் நிறைந்த மலைப்பிரதேசங்களின் ஈச்சந்தோப்பின் நடுவே 5 வருஷ காலம் அறுபாடுபட்டுவிட்டு இப்பொழுதுதான் ஒரு சட்ட கமிஷனர் துரையின் தயவினால் ஆரணி வட்டத்தைச் சேர்ந்த தங்கமான சாலுவேடு ரேஞ்சுக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார். சாலுவேடு ரேஞ்சு கலான் இலாக்காவில் எவரும் விரும்பத்தக்க இனிய இடம். அந்த ரேஞ்சு சப் இன்ஸ்பெக்டர் என்றால் ஒரு குட்டி குபேரன் என்றே எவரும் சொல்வர். அங்கே அந்த இலாக்கா உத்தியோகஸ்தரின் மேல் வரும்படிக்கு அளவே இல்லை. அவரவர் கை நீளமும் துணிவும் தான் அளவு. பனங்காடு என்றால் அங்கேதான் பார்க்க வேண்டும். பல மைல் விஸ்தீரணத்துக்கு லட்சக்கணக்கான பனைமரங்கள் மேக கூட்டங்கள் போல வானத்தை மறைத்து கொண்டு வரிசையாக விளங்கும். வறண்ட வட ஆற்காடு வனாந்தரத்துக்கு பனையே செல்வ புதல்வி. அங்கே அது சர்க்காருக்கு மரமொன்றுக்கு ரூபாய் 3 வீதம் கொடுக்கிறது. ஏழை சால் சப் இன்ஸ்பெக்டருக்கும் அது மரமொன்றுக்கு 1 அணா வீதம் பிச்சை கொடுக்கிறது. ஆனால் அந்த 1 அணாவில் பல பேருக்கு பங்கு உண்டு. கொப்பரை தேங்காய்க்குள் புகுந்த கட்டரும்பு போல கள்ளுக்கடை முதலாளிகளை அரிக்கும் கலால் இலாக்கா சேவகர் 4 அந்த 1 அணாவில் கால் பங்கு வீதத்திற்கு பிறந்தவர். சிறந்த வைதீக பரம்பரையில் பிறந்த நம் சாஸ்திரியார் உப்பு இலாக்கா என்று மறைபெயர் பூண்ட கல்லிலாக்காவுக்கு வந்து சேர்ந்ததே காலத்தின் கோலம்தான். அவர் பிரயத்தனம் அதிகமில்லை. அவருடைய வம்சத்தின் பெருமையை பார்க்கேன், அவர் வேதாந்த சிரோமணியாக வேண்டியவர். ஆனால் சென்ற 50 வருஷ காலமாக ஆங்கில மதுவை அருந்தி அதில் ஈடுபடாத அந்தனை ஈயே பெரும்பாலும் இல்லையல்லவா? இவரும் அந்த ஈக்களில் ஒருவர் தாமே. கலால் இலாக்காவில் மேலதிகாரின் உபத்திரவம் அதிகம்தான். ஆயினும் பனைமரங்களின் பரம காருண்யத்தால் கிடைக்கும் மேல் வரும்படியை கொண்டு சாஸ்திரியாரும் அவர் தர்மபுத்திரி சுந்தரி அம்மாளும் இதுவரையில் சுகமாகவே காலம் கழித்து வந்தனர். இப்போது நல்ல இடத்திற்கு மாற்றப்பட்டிருந்தபடியால் அவர்கள் பாடு கொண்டாட்டமாகவே இருந்தது. கையில் இருக்கும் சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் சாமர்த்தியம் ஒரு நாளும் உங்களுக்கு வரப்போவதில்லை. வேதாந்தம் பேசி என்ன, ஸ்லோகங்களை அடுக்கடுக்காய் சொல்லி என்ன, யாருக்கு பிரயோசனம், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டாமா என்று சாஸ்திரியாரின் தர்மபத்தினி சுந்தரி அம்மாள் கேட்டாள். ஆமாம் சுந்தரி, வாஸ்தவம்தான். வாய்ப்பேச்சுக்கு என்ன காசா பணமா, வாய் கொண்ட மட்டும் பேசினால் போகிறது, செய்து பார்த்தால் அல்லவோ தெரியும் கஷ்டம். என் வேலையை ஒரு நாள் செய்துதான் பாறேன். என்ன இந்த முத்திரை போடும் பெரிய வேலையையா அல்லது கள்ளு காலன் கணக்கையா? அபார வேலைதான் என்று சுந்தரி ஒரு பானம் போட்டாள். ஏழடா இது, எக்கச்சக்கமாகவே சிக்கிக்கொண்டோமே என்றெண்ணி சாஸ்திரியால் சிரித்து கொண்டு நீலகண்ட தீட்சிதர் அவருடைய நீதி ஸ்லோகங்களுள் அச்சந்தர்ப்பத்திற்கு ஏற்றதொன்றை தம் இனிய குரலில் சொல்ல ஆரம்பித்தார். ஏன், நல்ல சாரீரத்தோடு பாட்டு பாடிவிட்டால் உண்மையை மறைத்து விட முடியுமோ? 5 வருஷ காலம் அந்த பாழாய்ப்போன கடப்பை ஜில்லாவில் போய் மடிவானேன். கேட்ட சமயத்தில் ஏசியின் அசிஸ்டன்ட் கமிஷனர் கேம்ப் கிளார்க்கு 2 டின் நெய் அனுப்பியிருந்தால் நம் கையை விட்டா கொடுக்க போகிறோம். கையை காட்டிவிட்டால் இந்த கிராமணியாவது கொண்டு வந்து கொடுத்து விட்டு போகிறான். ஆமாம் சுந்தரி, ஆட்டுக்கறி புலால் சமைக்க சோமயாகம் செய்த கிருஷ்ண தீட்சிதர் பிள்ளை சுப்பிரமணிய சாஸ்திரி நெய் சப்ளை செய்ய வேண்டியதுதான், நியாயம்தான். பரிகாசம் பேசி என்ன லாபம், காலத்துக்கு ஏற்றவாறு போக வேண்டியதென்றோ நம் கடமை. இல்லாவிட்டால் நமக்கு எப்பொழுதும் ஏக்கம்தான் கதி. கடப்பையில் இந்த 5 வருஷமாக பட்டது போதாதா? பட்டுவின் கல்யாணத்தை உத்தேசித்தாவது நீங்கள் மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் நயந்து போக வேண்டாமா? சுந்தரி, பட்டு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? எப்பொழுது பார்த்தாலும் அதே நினைவாயிருக்கிறாயே. இன்னும் அவளுக்கு மழலை கூட மாறவில்லை. அதற்கு உள்ளேயா கல்யாணம்? இன்னும் 3 வருஷம் போகலாம். பாழாய்ப்போன நம் தேசத்தில்தான் இந்த வீண் அவசரம். எவ்வளவோ அழகாக அமைதியாக நடக்க வேண்டிய காரியங்களை புத்தி இல்லாமல் நம்மவர்கள் பேய்கோலமாக்கி விடுகிறார்கள். நாமாவது இதென்ன கூத்து இது? குளத்தை கெடுக்கும் வேதாந்தம், உங்களுக்கு கண்ணிலையா? குழந்தை வளர்ந்து தழைந்து நிற்கிறாளே, இந்த ஆணிக்கு 12 ஆகிறதே. நாம் இந்த சாலவேடு காட்டில் இல்லாமல் வேறு எங்கேயாவது இருந்தால் இத்தனை நாள் ஊரெல்லாம் கூக்குரலிட்டிருக்குமே. போன வருஷம் நாம் கடப்பையில் இருக்கும் போதே பட்டுவை கன்னிகாதாரம் செய்து கொடுத்திருக்க வேண்டியது. இனிமேல் கொஞ்சம் கூட ஒத்திவைக்க முடியாது. குழந்தையின் வாழ்நாள் வீணாகிவிடும். வீண் அபக்கியாதிக்கும் இடம். நீ அவசரப்படுவதனால்தான் அப்படி வீணாகி விடுமோ என்று பயப்படுகிறேன் சுந்தரி என்ற சாஸ்திரியால் வறண்ட குரலில் கவலையுடன் விடையளித்தார். குழந்தை பட்டுவின் விவாக விஷயத்தில் சாஸ்திரியாரின் விருப்பம் வேறாயிருந்தது. பட்டு சுயம்பரம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவர் கருத்து. ஆனால் அதை வெளிப்படையாக சுந்தரிடம் சொல்லி வெல்ல முடியுமா? ஆகையால் உபாயமாய் சுற்றி சுழற்றி பேசலானார். ஆமாம் சுந்தரி, இந்த வருஷம் பணியாக வேண்டுமென்றால் பணம் எங்கே இருக்கிறது? பணமும் கிடையாது, லீவும் கிடையாது. பணம் ஏன் கிடைக்காது? ஓரில் உங்கள் அண்ணா அட்டகாசம் பண்ணி கொண்டு 10 வருஷமாக உங்கள் பாகத்தையும் வாயில் போட்டு ஏப்பமிட்டு கொண்டிருக்கிறாரே. ஊர் நிலத்தை பந்தகம் வைத்தோ விற்றோ குழந்தை கல்யாணத்தை நன்றாய் நடத்துகிறது. 10 வருஷமாக நமது பாகத்திலிருந்து நமக்கு ஒரு மூட்டை அரிசி உண்டோ? பாத்திரம் தேய்க்க ஒரு குத்துப்புளி உண்டோ? தர்ப்பணத்துக்கு ஒரு மூட்டை எள்ளுண்டா? அண்ணா பாடும் மன்னி பாடும் கொண்டாட்டம். சரி சரி, பெண் பிள்ளைகள் பேச்சுக்கு அளவுண்டா? நமது பாகத்தை என்ன செய்வதை விற்க முடியுமா, சுட முடியுமா? அண்ணா கலைத்து விடுவாரே. ஓர் நாட்டாண்மை அவரல்லவோ? ஊரில் அவரிட்டதுதானே சட்டம். அது போகட்டும், இப்பொழுதுதானே பனைமரம் சாற்று குத்தகை காலம். 5000 மரம் முத்திரை போட்டால் ₹1000 வரும் என்று சாலரேடு ரேஞ்சு கிடைத்து 3 வருஷ காலம் அங்கே இருந்து விட்டால் பேரனாய் விடலாம் என்றும் வாய்ப்பந்தல் போட்டீர்களே. அப்படி சாலவேடு ரேஞ்சு கிடைத்தால் திருப்பதி வெங்கடாஜபதிக்கு கூட அபிஷேகம் பண்ணி வைப்பதாக வேண்டிக் கொண்டீர்களே. எல்லாம் மறந்து போய்விட்டதோ? ஆமாம், பின்னால் வரப்போகும் மேல் வரும்படியை நம்பி யார் கடன் கொடுப்பார்கள்? விஷயம் புரியாமலே நீ சொன்னதையே சொல்லுகிறாயே சுந்தரி. இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது பட்டுவின் கல்யாணம் இந்த ஆணிக்குள்ளே நடந்தாக வேண்டும். உங்கள் பகவத்கீதையும் இராமாயண பாராயத்தையும் 3 மாசத்துக்கு மூட்டை கட்டி வைத்து விட்டு சோம்பலையும் விட்டு நமது ஜில்லா பக்கம் போய் அலைந்து திரிந்து வரனை பாருங்கள். பனந்தோப்பை சுற்றுவதில் உள்ள பாதி ஜாக்கிரதையுடன் வரன் தேடி முயற்சியும் செய்தால் விவாகம் நிச்சயம் முடிந்துவிடும். பிஏ படிக்கும் பையனாக பார்த்து கையில் ₹1000 கொடுத்து மேலே பிஎல் படிக்கவும் நாம் ஏற்றுக்கொண்டால் மாதா மாதம் மணியாளர் தடையின்றி பண்ணிவிடலாம். ஆமாம் சுந்தரி, நீ போடும் பிளான் நன்றாய்த்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு கூட கையில் குறைந்தது ₹2000 வேண்டுமே, எங்கே போகிறது? பனைமரம் முத்திரை போடுவது அடுத்த மாதம் ஆரம்பித்தாலும் ஆடியில்தானே முடியும். அப்பொழுது பணமும் சில்லறை சில்லறையாகத்தான் வரும். மொத்தமாக முன்பணம் கிடைக்காதே, அதற்குள் கல்யாண கோர்ட்டு சாத்தியாகிவிடும். கள்ளு காலத்துக்கும் கல்யாண காலத்துக்கும் ஒத்துக்கொள்ளாது போல் இருக்கிறதே, என்ன செய்வது? சுந்தரி சற்று யோசித்து, அப்படியானால் நம்ம துரசுவை தஞ்சாவூர் பக்கங்களில் ஜாதகம் வாங்கி அனுப்பும்படி ஏற்பாடு செய்யலாமே. நம்ம துரசு உன் தம்பி துரைசாமியா? அவன் எதுக்கு லாயக்கு? அவனிடத்தே பணத்தை கொடுத்தால் காபி கிளப்பிலும் நாடக கொட்டையிலும் தாசி வீட்டிலும் செலவழித்து விட்டு பொய்க்கணக்கு சொல்லி ஏதாவது புரட்டு ஜாதகத்தில் 4 வாங்கி அனுப்பிவிடுவான். போதும் ஆதியில் நாம் அவனோடு பட்ட பாடு. நீங்கள் பேசுவது நன்றாயிருக்கிறதே. உங்கள் மனம் போல் விட்டால் என்னையும் தான் வேண்டாம் என்பீர்கள். தனியாக இந்த குடிகார ஜவான்களோடு பணங்காட்டில் திரிந்து கொண்டிருந்தால் போதும் உங்களுக்கு. ஆனால் ஈஸ்வரன் பெண்ணையும் பிள்ளையும் கண்மூடித்தனமாக கொடுத்திருக்கிறானே, அதற்கென்ன செய்கிறது? துரசு வேண்டாம் என்றால் நானே புறப்படுகிறேன். ஜாதகம் வாங்க நீங்கள் ஒழிந்த போது வரலாம். அதை பற்றி யோசிப்போம் சுந்தரி, படபடத்தால் காரியமாகுமா என்று சொல்லிவிட்டு சாஸ்திரியார் மறுபடியும் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை மெதுவாய் சொல்லலானார். இந்த சம்பாஷணை இடைகழி திண்ணையில் நடந்து வந்தது. சுந்தரி சூடான காப்பியை ஆற்றுவது போல் பாவனை பண்ணி கொண்டிருந்தவள் காப்பி இருந்த லோட்டாவை கொஞ்சம் கோபத்துடன் தன் கணவர் பக்கம் தள்ளினாள். பாவம், லோட்டா சாய்ந்து காப்பியும் கொட்டியது, லோட்டாவும் கொஞ்சம் உருண்டது. காப்பி இடைகழி திண்ணையிலிருந்து குற்றாலமலை சாரல் நின்று விழும் அருவி போல கீழே விழுந்தது. பட்டு கையில் ஒரு புஸ்தகத்துடன் வாசிப்பது போல் பாவனை பண்ணி கொண்டு முற்றத்தில் உட்கார்ந்தியவர்கள் சம்பாஷணையை கவனித்து வந்தாள். சாஸ்திரியார் சற்று நிமிர்ந்து முற்றத்தை நோக்கினார். பட்டுவின் உருவம் அவர் கண்ணிற்பட்டது. தம் சாயல் தப்பிந்தி அமைந்து அழகுடன் விளங்கும் குழந்தை பட்டுவை பார்த்து பெருமூச்சறிந்து எப்படியேனும் இவ்வருஷம் விவாகத்தை நடத்த வேண்டியதுதான் என்று தீர்மானித்துக் கொண்டார். தங்கமான சாலவேடு ரேஞ்சில் பனைமரம் முத்திரை போடும் காலத்தில் சாஸ்திரியாருக்கு வரும்படி சரியாய் கிடைக்கவில்லை. ஏனெனில் சாஸ்திரியார் பெண்ணின் விவாகத்துக்காக லீவில் போகப் போகிறார் என்று சால்ட் சேவகர்கள் எப்படியோ தெரிந்து கொண்டு கள்ளுக்கடைக்காரர்களுக்கு பகிரங்கப்படுத்தி விட்டார்கள். இது வெளிப்படவே மாமூலான பணங்கள் கிளம்பவில்லை. சாஸ்திரியார் எவ்வளவோ சிரமப்பட்டும் ₹500 தான் சேர்ந்தது. அது ரயில் செலவுக்கு கூட போதாதே என்றெண்ணி மறுபடியும் ஒரு நாள் சுந்தரியிடம் மெதுவாய் சொல்லி பார்த்தார். ஒன்றும் பலிக்கவில்லை. பெண்ணை பெற்ற தாயின் கவலையை பணங்காட்டு நரி போல தினந்தோறும் பணந்தோப்புகளில் சஞ்சரிக்கும் சாஸ்திரியார் அறிவாரா? சுந்தரி தன் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் அடகு வைத்தேனும் எப்படியாவது எங்கேயாவது பணம் வாங்கி கட்டாயம் கல்யாணத்தை முடித்தே தீர வேண்டும் என்று சாதித்தாள். மனைவி இப்படி தியாகம் செய்ய தயாராக இருக்கும் போது எந்த கணவன் தான் சும்மா இருக்க முடியும்? ஆகையால் சாஸ்திரியார் துணிந்து ஒரு நாள் சால வேட்டை விட்டு வரன் தேடும் பொருட்டு புறப்பட்டு விட்டார். அதற்கு கொஞ்ச நாள் முன்னே துளசுவும் தனக்கு அனுப்பியிருந்த ₹50 4 ஜாதகங்கள் வாங்கி அவருக்கு அனுப்பியிருந்தான். அந்த ஜாதகங்களையும் சாஸ்திரியார் ஜாக்கிரதையாக கையில் எடுத்துக்கொண்டார். சுந்தரியுடனும் பட்டுவுடனும் தம் சேர்ந்த ஊராகிய ஆலங்காட்டுக்கு ஒரு நாள் காலையில் வந்து சேர்ந்தார். சுந்தரி இதற்கு முன் ஆலங்காட்டுக்கு வந்து 12 வருஷம் ஆகின்றன. அவர் மாமனார் காலம் என்ற போது வந்து எட்டி பார்த்தவள். அவளுக்கு தன் ஓரகத்தின் நினைவே நினைவு. அவ்வோரகத்தையோ மலடி. அவளுக்கு சுந்தரியின் பெயரை கேட்டாலே போதும், நெய்யை கண்ட நெருப்பு போலத்தான். நேரே கண்டுவிட்டால் கேட்க வேண்டுமா? அத்தகையவளிடம் தன் பெண்ணின் கல்யாணத்தை உத்தேசித்து எப்படியேனும் பொறுத்து போவோம் என்று எண்ணியே வந்தாள் சுந்தரி. நல்ல வரம் கிடைத்து கல்யாணமும் சரிவர நடந்தேற வேண்டும் என்ற திகிலுடன் தன் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டாள். வைகாசி ஆணி மாதங்கள் சாஸ்திரியாருக்கு மிகவும் கஷ்டம். அலைச்சல் துரசுவும் அவரை ஊர் ஊராய் அழைத்து போனான். சாஸ்திரியார் தமது ஜில்லாவை பார்த்தே வருஷம் 15 ஆகிவிட்டன. நாட்டு வழக்கம் ஒன்றும் தெரியவில்லை. எங்கெங்கே பாட்டு கச்சேரி சதிர்கச்சேரி புது தாசிகள் உண்டோ அங்கங்கே வரன் பார்ப்பதற்காக சாஸ்திரியாரை அழைத்துச் சென்றான் துரசு. அவரும் பாவம், அவன் இழுத்த இழுப்பிக்கெல்லாம் ஆளாகி அவன் கூடவே சென்றார். கள்ளுக்காசெல்லாம் காபி கடைகளிலும் நாடக மேடைகளிலும் தொலைந்தது. ஒழிந்த வேலையில் ஜாதகங்களை பொறுக்கி சோதினிடம் காட்டி பார்த்தார்கள். ஜாதகம் பொருந்துவது இல்லை. விஷயம் இவ்வாறாக, குழந்தை பட்டுவுக்கு புருஷனே பிறக்கவில்லையோ என்று கூட சாஸ்திரியாருக்கு தோன்றியது. சாஸ்திரியார் கையிருந்த ₹500 பெரும்பாலும் செலவழிந்து விட்டது. திரும்பி சாலவேழு போக செலவுக்கு ₹50 தான் பாக்கி. ஆணி மாதம் 22 ஆகிவிட்டது. வரன் என்றும் நிச்சயமாகவில்லை. வரன் தேட 1 வருஷம் வரும்படியை செலவிட்டாலும் முடியாது போல் இருக்கே. என்னடா இது? விவாகம் என்னும் இன்பமயமான இந்த உயர்ந்த சடங்கு இவ்வளவு கஷ்டமுடையதாய் கேவலமாகிவிட்டதே. சர்க்கார் உத்தியோகஸ்தர்கள் பெண்ணுக்கு கல்யாணம் என்றால் சாத்தியமில்லாத விஷயம் போலிருக்கிறது என்று சாஸ்திரியார் கவலையில் ஆழ்ந்தார். சாஸ்திரியார் துயரத்தினரும் கவலையுடனும் ஆணி 25 ஆலங்காட்டுக்கு திரும்பி வந்தார். குழந்தை பட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள். தகப்பனாரை கவலையுடன் கடைக்கண்ணால் பார்த்தாள். அப்பார்வை அவர் இதயத்தில் காய்ச்சிய வேல் போல் பாய்ந்தது. சாஸ்திரியின் தமையினால் உள்ளிருந்து வெளியே வந்து தம்பியை வரவேற்று அவர் கையில் நீண்ட உரையிட்டு ஒரு சர்க்கார் தபாலை கொடுத்துவிட்டு கண்களை சிமிட்டி கொண்டு பேசலானார். சுப்பு, என் மேல் கோபித்துக் கொள்ளாதே, நான் தயாராயிருக்கிறேன். 5000 கீத்து 100 சவுக்கு கால் கொட்டகை பந்தலுக்கு தயாராயிருக்கின்றன. மேலக்காரன் சமையற்காரர்களுக்கு அச்சாரம் கொடுத்து விட்டேன். பூதலூர் பையன்தானே நிச்சயம் செய்திருக்கிறாய்? நல்ல இடம்தான். ஆனால் நம் அந்தஸ்துக்கு மிகவும் மேற்பட்டது. 31 முகூர்த்தம் தானே? தமையனாருக்கு தம்பியிடம் அபிமானம் அதிகம். தம்பியின் முகத்தை பார்த்தவுடனேயே சமாச்சாரம் தெரிந்து கொண்டு விட்டார். சர்க்கார் கடிதத்தையும் ரகசியமாய் பிரித்து பார்த்து விஷயம் தெரிந்து கொண்டிருந்தார். சர்க்கார் கடிதம் பின்வருமாறு: சுப்பிரமணிய சாஸ்திரி, 6வது கிரேட் சப் இன்ஸ்பெக்டர். சாலு வீட்டிலிருந்து மூலக்காடு ரேஞ்சுக்கு மாற்றல். லீவு முடிந்ததும் அங்கே போய் வேலை ஒப்புக்கொள்க. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.